విశుద్ధిశ్చ అతయే వాచ్య వికల్పాచ్చ విలక్షణ ఉపాధేయో నహేయో అత ఆత్మానాన్యైర కల్పితః అప్రకాశో యథా ఆదిత్యే నాస్తి జ్యోతిస్వభావతః నిత్యబోధస్వరూపత్వాత్ న అజ్ఞానం తద్వదాత్మని తథా అవిక్రియ రూపత్వాత్ నావస్థాంతరమాత్మనః అవస్థాంతరవత్వే హి నాశోస్యస్యాన్న సంశయః. ఉపదేశ సాహస్య ప్రకరణం, పృథివ్యాధి నిరూపణ ప్రకరణం పద్యభాగత్తర అదన 36వ శ్లోకం. విశుద్ధిశ్చ అతయేవ అస్య వికల్పాచ్చ విలక్షణ అస్య విశుద్ధి అతయేవ. இந்த ஆத்மா நம் சரீரத்துக்குள்ள நாம் நாம்னு காணப்படுகிறது எல்லோருக்கும், அது அத்தியந்த விசுத்தமாக இருக்கு அப்படிங்கிற. எதனால அத்தியந்த விசுத்தமா இருக்கு? அத ஏவா, அதனாலதான். எதனால அப்படின்னு கேட்டலையான, அந்த பதார்த்தம் எதோடையும் சம்பந்தப்படலை. இவைகளுக்குள்ள இருந்த போதிலும் இவைகளோட சம்பந்தப்படலை. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், கையு, காலு, வாக்பாணி, பாதப்பாய, உபஸ்தம், இப்படி கருவிகள்லாம் இருக்கு. இது இல்லாத அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்கள் நமக்குள்ள இருக்கு. அன்னமய கோஷம்னா இந்த கிராஸ் பாடி, பிராணமய கோஷம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான காத்து, மனோமய கோஷம் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மனசு, விஞ்ஞானமய கோஷம் அந்த மனசனுடைய ஒரு பகுதி, ஆனந்தமய கோஷம் இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக நான் எதையும் அறியலே எனக்கூடியதான பகுதி, அதுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கு. இந்த ஆத்மா சர்வாந்தரமா இருக்கு. சர்வாந்தரமா இருக்கிறதுனாலதான் எதோடையும் சம்பந்தப்படல. எதோட சம்பந்தப்படாததுனால அவர் சுத்தமா இருக்கார். மனசு எப்படி இருக்கு நமக்கு? அசுத்தமா இருக்கு. ஒவ்வொரு புதரும் ஒரு அனுபவத்தை அனுபவித்து வரும் பொழுது, இன்னார் நல்லவர், இன்னார் கெட்டவர், இன்னார் நம்மள ஹிம்சப்படுத்துறவர், இன்னார் நம்மளிடத்துல நல்ல எண்ணம் இல்லாதவர் இப்படின்னு தோன்றதோ இல்லையோ? சாதாரணமா போகும்போது ரோட்ல போகும்பொழுது சில பேரை பார்த்தும் பார்க்காம போடுறேன், பட்டம் படாம போறேன். அதான் அப்படி இருக்கணும் எல்லோரிடத்துலயும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? எல்லோரிடத்துலயும் நமக்கு நல்ல பேர் இருக்கணும், எல்லாரும் நம்மளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டி போறவா எல்லோருக்கும் சிரிச்சுட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு போயிட்டே இருக்க. அவ அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லலையே கவலைப்படுறேன். உங்களை பத்தி நீங்க ஏன் சார் 4 பேருக்கு சொல்லணும்? அதர் மற்றவர்கள் உங்களை பத்தி ஏன் தெரிந்து கொள்ளணும்? பேஸ்புக்ல போட்டுக்கிறது இவையெல்லாம் எதுக்கு? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ரகசியமா இருன்னு வேதங்கள் சொல்ற. ஏகாந்தே சுகமாசியதாம், ஏகாந்தமா இருக்க கத்துக்கொள்ளுங்கள். நான் அது பண்ணினே இது பண்ணினே உலகத்தை மாத்தி வைக்கிறேன்னு சொல்றது பொய்யெல்லாம் சொல்ற. அப்படி சொன்னாத்தான் வாழ்க்கையில வாழ முடியும்னு நினைச்சுட்டு இருக்கு. இது ரொம்ப தப்பு. உங்களை பத்தி சொல்லவே கூடாது. அவளை தெரிஞ்சுக்கிட்டுமே, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? எனக்கு இத்தனை நாளா தெரியாதேன்னு. நல்லது, தெரிஞ்சிருந்தா ஆகணும். வேதாத்தியனம் பண்ணி வேத பாஷங்கள்லாம் வாசிச்சானா அவளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் தெரியும். ஜெனரலாவே உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாதேன்னா, எனக்கு தெரியும்னு அட்டாச் பண்ணிட்டு இருக்கணுமா? இல்ல லெட்டர் ஹெட்ல 3/4 வரைக்கும் வெறும் நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கணுமா? ஆனா ஜனங்கள் என்ன பண்றா தெரியுமா? நமக்கு என்னென்ன வரும்னு 10 பேர் தெரிஞ்சுக்கணும், நம்ம கௌரவிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு மனுஷன். அது இல்ல, தானா அவ தெரிஞ்சுக்கிறப்பத்தான் உங்களுடைய கௌரவம் அவளுக்கு அதிகமாறது. அதே மாதிரி நம்ம பத்தி 10 பேருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே வேண்டாம். நிஜமாக உங்களுடைய ஆத்மஸ்வரூபம் ஏதோடையும் சம்பந்தப்படல. இவைகள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கு. நாம் மனசுனால எத்தனை தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அந்த மனசு வெளியில போகிறது, யாரை பார்க்கறதோ, அவளுடைய ஒரு என்ன எண்ணங்கள் வருதோ அந்த எண்ணங்கள்லாம் அப்படியே மனசுல நிற்கிறது. மனசு தினந்தோறும் நொடி நொடியும் மனசு அழுக்காயின்றே இருக்கு. அதனால்தான் மனுஷனுக்கு மனசுல அலைச்சல் இருந்துட்டு இருக்கு. எப்ப பாரு ஏதோ ஒரு கவலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கவலைக்கு காரணம் என்ன, நிறைய பேரை தெரிஞ்சுட்டு இருக்கத்தான், நிறைய பேரை தெரிஞ்சுட்டு அவளுடைய ஒரு எண்ணங்கள்லாம் நம்ம மனசுல வரும்போது. நீங்க ஏகாந்தமா இருந்து ஜபம் பண்ணிட்டு இருந்து ஒரு வாரம் பாருங்க பார்க்கலாம், அப்ப எப்படியாது, வேற ஒண்ணும் இல்லை, ஒரு வாரம் போதும். அனாவசியமா யாரோடையும் பேசறது இல்லை. யாராவது பேசினா எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பதில் சொல்றது. மீதி நேரம் எல்லாம் பகவானை பத்தி நினைச்சிடும். உங்க இஷ்டமான பகவான நினைக்கோ இல்லைன்னா உபனிஷத்தை நினைக்கோ. இப்படி ஒரு வாரம் இருந்து பாருங்க, உங்க மனசுல எவ்வளவு தெளிவு ஏற்படுறதுன்னு தாங்களே பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் வேற ஒரு ப்ரூஃபும் இன்னொருத்தரும் சொல்ல வேண்டியது. ஆச்சாரியார் சோபான பந்தகத்துல இதான் சொல்லிட்டு இருக்காரு, வேதோ நித்தியம் அதீயதாம், வேதத்தை எப்பொழுதும் படிங்கோ. சில பேர் நித்தியம் அதீயதான் டெய்லி படிங்கோ டிரான்ஸ்லேட் பண்றாங்க. வேதோ நித்தியம் அதீயதாம், நித்தியம்னா ஆல்வேஸ் அர்த்தம். ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம், அதுல சொல்லியிருக்க கூடியதான கர்மாவை நன்றாக அனுஷ்டானம் பண்ணுங்கோ. தேனேசஸ்ய விதீயதாம் அபசிதி, அதனால பரமாத்மாவுடைய பக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். சங்க சத்து விதீயதாம், சத்துகளோட சங்கம் இருங்கோ. சேருவதுன்னு சொன்னா மனுஷியால் யாரோட, சங்கத்தோட மட்டும் சத்துக்களோட சேர்க்கணும். இப்படி வரிசையா உபதேசங்கள் சொல்லியிருக்க, அது மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் நம்ம மனசுல இருக்கிற அழுக்கள் தான் போயிடும். ஆனா இருக்க முடியலேன்னு சொல்ற ரொம்ப பேரு அப்படி இருக்கட்டும். ஆனா இந்த மனசுல அழுக்க இருக்க சரீரத்தில் அழுக்க இருக்க ஸ்நானம் பண்ணி அதை போக்கடிக்கிறோம். மனசுல இருக்க அழுக்க காரணத்தை எப்படி போகணும், ஜபத்தினாலையும் பகவத் தியானத்தினாலையும் நாலு பேருக்கு உதவுறதுனால, நிஷ்காமமா உதவுறதுனால. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல வேண்டிய இதனால நாளைக்கு என்ன பேர் வரும்னு நினைக்கப்படும். அதுல நிஷ்காமமாக பகவான் நினைச்சுண்டு நாலு பேருக்கு சர்வீஸ் பண்றது, இப்படி சில காரியங்கள்லாம் இருக்கு. இப்படி பண்ணா மனசுல தெளிவானது ஏற்படும். பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிதஸ்ய உபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹ்யாசு புத்தி பர்யவதிஷ்டதே. மனசு தெளிவாச்சுன்னா புத்தியானது உள்நோக்கி பார்க்கறது, ஆத்மாவை பார்க்க தொடங்குறது. அப்படி இவைகளுடைய சம்பந்தம் மனசுல அழுக்க இருக்கு, சரீரத்தில் அழுக்க இருக்கு, அஞ்ஞானத்தில் அழுக்க இருக்கு, ஆனா இவர்களுக்கு அப்பாற்பட்டதான ஆத்மாவில் அழுக்க இல்லை. விசுத்தேவாசியல்பிலட்சணா, இதுவா அதுவா என்று இல்லாததுனாலேயே விலட்சணமா இருக்கு. உபாதேயோ நகேயோ அத ஆத்மனஹா நான்யேத கல்பிதா, ஆகையால் தான் ஆத்மாவை கொள்ளவும் முடியாது தள்ளவும் முடியாது. உபாதேயான கொள்ளுவது, ஹேயான தள்ளுறது. நம்மளோட வேற ஒரு புஸ்தகம் இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, நம்ம வேண்டாம்னு வித்துடலாம், வேணும்னா இன்னொருத்தர் வந்து வாங்கிக்கலாம். அதனால எந்த பொருளையாவது வாங்கலாம், எந்த பொருளையாவது நமக்கு வேண்டான்னு வித்துடலாம். ஆனா இந்த ஆத்மாவை தள்ளவும் முடியாது, வீட்டுக்கு விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. இன்னொரு ஆத்மா இருந்தா தேவையில்லையே, இது இருந்தா எதுக்கு, இந்த டேபிள் மேட்னு ஒரு டேபிள் விற்கிறோம், ரெண்டு வாங்கிங்கோங்கிறோம். ஒன்னு வாங்கிட்டாலே என்ன பிரயோஜனம் தெரியும், இல்ல ரெண்டு வாங்கினா அதுக்கு வேற இன்னொரு குப்பு, அதுக்கு வேற ஒரு ஃப்ரீ கிஃப்ட். இப்படியும் சொல்ல ஜலங்களை எப்படி அவன் செலவு பண்ணணுமோ அப்படி பாக்கிறான்னு வச்சுங்களேன். அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு ஆத்மா இருக்கு, இன்னொரு ஆத்மா இருக்கட்டுமே, அது நான் எடுத்துக்கிறேன், யாராவது கொடுப்பாளா, யாராலையும் கொடுக்கவும் முடியாது, நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் உபாதேயோ நகேயோ தகா ஆத்மா நான்யே த கல்பிதா, இந்த ஆத்மா இப்படியா அப்படியான்னு யாராலையும் கல்பனை பண்ண முடியாது. அதனாலேயே இந்த ஆத்மாவை கொள்ளவோ தள்ளவோ முடியாது. அதே போல அப்ரகாசோ யதா ஆதித்யே நாஸ்தி ஜோதி ஸ்வபாவதா நித்யபோத ஸ்வரூபத்வாத் ந அஜ்ஞானம் தத்வதாத்மனி. அப்ரபோத அப்ரகாசோ யதா ஆதித்யே நாஸ்தி ஜோதி ஸ்வபாவதா, பூலோகத்துல இருட்டு இருக்கு, எல்லா லோகத்திலையும் இருட்டு இருக்கு, ஆனா சூரியன் இடத்துல மட்டும் இருட்டு இல்லை, சூரிய லோகத்துல இருட்டு இல்லை, ஏன் சுவாமியார் எங்க பார்த்தாலும் வெளிச்சல் தான், எப்பவும் வெளிச்சல் தான். உங்களுக்கு பகல்ல வெளிச்சம் இருக்கு, ராத்திரியில வெளிச்சம் இல்ல. சூர்யா சந்திரமதோ தாதா யதா பூர்வம கல்பயது அப்படின்னு சூரியனையும் சந்திரனையும் போன கல்பத்துல எப்படி இருந்தாலும் அப்படி தயார் பண்ணினார் பரமாத்மா. சூரியனை தயார் பண்ணினதுமே அந்த பூமி சூரியனே சுத்த தொடங்கிச்சு. அப்ப சுத்தும் பொழுது சூரியனுக்கு எதிர்க்க இருக்கக்கூடியதான பகுதி பகலா இருக்கு, அது இல்லாதான பகுதி இரவா இருக்கு. இந்த பகல் இரவு எனக்கூடியதான பாகுபாடு பூலோகத்துல உண்டு. நீங்க ஒருவேளை சூரிய லோகத்துக்கு போனேன்னு வச்சுங்களேன், அங்கே உங்களுக்கு பகல் இரவு இருக்குமா? இருக்காது. ஏண்டா எப்பவும் ஒளிதான் தானே இருக்கு, அது சுத்தலையே ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்படி சூரியலோகத்துக்கு சூரிய மண்டலத்துக்கு தாங்கள் போனீங்களேயானால் அங்கே பகல் இரவு எப்பவும் இல்லையோ, இருட்டுங்கிறதுக்கு பிரசக்தியோ இல்லையோ, அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு அப்பிரகாசம்ங்கிற ஒரு பிரசக்தியே கிடையாது. எப்பொழுதும் அறிவு ரூபமே இருக்கு, அறியாமைங்கிறது கிடையாது. எப்பவும் ஆத்மா அறியப்பட்டுக் கொண்டேதான் இருக்கு. உங்களால முடிச்சுட்டு இருக்கப்ப கேட்டாலும் நீங்க எழுக்கு இருக்கலாம்னு என்ன சொல்றேன் இருக்கு. ராத்திரி சொப்னத்துல என்ன சொல்ற, நான் சொப்னத்தை கண்டேன். எப்படி சொப்னம் பார்த்த? அப்பப்ப அனுபவிச்சதான சம்ஸ்காரங்கள் மனசுல இருக்க, புலன்களெல்லாம் மனசுக்குள்ள ஒடுங்க தூக்கத்துக்காக. அந்த மனசு இதயத்துக்குள்ள போகாமல் தனியா நிற்கும் காலத்தில் தனக்குள்ள இருக்கிற சம்ஸ்காரங்கள் தானா வெளியில தெரியும். அத்ரைஷ தேவ ஸ்வப்னே மகிமானம் அனுபவதி பிரஸ்னோபரிஷத்துல ஸ்வப்னத்துல எல்லா விதமான மகிகங்களையும் பார்க்கிறார். பார்த்ததையும் பார்க்காததையும் கேட்கிறார், கேட்கிறதையும் கேட்காததையும் கேட்டார். இந்த ஜென்மால எப்பவோ ஏதோ பார்த்தால் அதெல்லாம் சொப்னத்துல வரலாம், பார்க்காததையும் சொப்னத்துல வரலாம். திருஜதான் ஒரு அம்மா நாலு தர்த்தங்கள் இருக்கிற யானைய பார்த்தாலும் நடக்குமா? இது ஒண்ணு உடம்பு முழுக்க எண்ணெயை தேய்ச்சிண்டு கருப்பு துணியை கட்டிண்டு கழுத மேல ஏறி ராவணன் திக்கு திக்கா போறா போல அந்த அம்மா சொப்னத்தை கண்ட. இந்த அம்மாவை பார்த்திருக்க முடியுமா? அது இந்த கோலம் பார்த்துட்டு இருக்க முடியுமோ? என்ன இப்ப எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுங்கிறது யாரும் கிடையாது. தீபாவளி அன்னைக்கே தேய்ச்சிக்கலாம், வீடு நாள்ல விடுங்க. தீபாவளி அன்னைக்கு கூட எண்ணெய் தேய்ச்சிக்கிறது இல்லை. ஏன்டா அது தப்புன்னு டாக்டர் சொல்லிவிட்டான், என்ன விற்கிற வேலைக்கு அதெல்லாம் வேஸ்ட் பண்றட அப்படின்னு டாக்டர் சொன்னார். இப்படி அவனா ராணாசன் உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சிண்டு கருவாடையை கட்டிண்டு கழுத வேலை ஏறி தெக்கு திக்கல போறா போல நான் சொப்னம் கண்டேங்கிற. இது நிஜமா பார்த்திருக்க முடியுமா? பார்க்கல. அதே மாதிரி முன்னால பார்த்ததும் பார்க்காததும் ரெண்டும் சொப்னத்துல வரலாம் மனசுல நினைச்சு. அதனால அப்படி நமக்கு சொப்னம் வருது. அந்த சொப்னத்துல இருட்டா இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை காட்டுறவர் யாரு? பரமாத்மா. சொப்ன நிலையிலே நான் தாங்கிறல, நான் சொப்னத்தை பார்த்தேன். தூங்குற நிலையிலேயே நான் தூங்கினேன்னு எழுந்து சொல்றல. சோ இந்த நான் எனக்குடையதான அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் முழிச்சுட்டு இருக்கிற நிலையில இருக்கு, சொப்ன நிலையில இருக்கு, தூங்குற நிலையிலையும் இருக்கு. ஆனா தூங்குற நிலையில மனசு ஓய்வு பெற்று இருக்கிறதுனால சொல்லல. உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரலையே தவிர ஆத்மா இருக்கார். சோ மூன்று நிலையிலையும் ஆத்மா இருந்துட்டு இருக்கார். நான் இருக்க, நான் சொப்னத்தை கண்டேன், நான் தூக்கத்தை அறிந்தேன், நான் தூங்கினேன், இப்பொழுது நான் முழித்துக் கொண்டிருக்கேன். மூன்று நிலையிலேயே நான் நானும் தோட்டத்தை இல்லையா? அப்ப அந்த நான்ங்கிறவர் பர்மனன்ட் சுவாமி. மீது எல்லாம் மாறலாம், நான் மட்டும் மாறாது. அது எப்பொழுதும் அறிவு வடிவமா இருக்கு. நித்யபோதஸ்வரூபத்வாத் ந அஜ்ஞானம் தத்வதாத்மனி. வேற ஏதோ பொரியலேன்னு சொல்லலாம் நீங்க. ஆத்மா எனக்கு தெரியல, எனக்கு நான் தெரியலேன்னு சொல்ல முடியாது. எனக்கு நீங்க தெரியாம போகலாம், செவல் தெரியாமல் போகலாம், புஸ்தகத்தில் இருக்கிறது என்னன்னு தெரியாம போகலாம், பல பொருள்கள் தெரியாம போகலாம். அதெல்லாம் எனக்கு என்ன தெரியலன்னு யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. அதான் நான் ஞானம் தத்வதாத்மனி ததா அவிக்ரிய ரூபத்வாத் நாவஸ்தாந்தரமாத்மனா அவஸ்தாந்தரவத்வேஹி நாசோஸ்யஸ்யான்ன சம்சயஹ ததா அவிக்ரிய ரூபத்வாத். இதே போல இந்த நான் நான் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கல, நீங்க நீங்க என்ன, நீங்க மட்டும் இல்ல, எல்லோரும் உலகத்திற்காக எல்லோரும் நான் நான் சொல்றேன். இந்த பஞ்சதந்திர கதைகள்ல அந்த இருக்கக்கூடியதான நரி காக்கா இவைகள் கூட நான் சொல்றது அப்படின்னு என்ன, அதுக்கும் நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு, ஆனா சொல்லத்தான் வரலை. என்ன இந்த சொல்றதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அசட் மனுஷாளுக்கு. இந்த வாக்கால வாயால பேசதான் பார்த்தீங்களா, அது பெரிய அசட். அது சாதாரணமாக அது இல்லாத போனா தான் அதனுடைய அருமை தெரியும். அது இருக்கிறப்ப அதனுடைய அருமை யாருக்கும் தெரியல. எட்டோ போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். ஆனா சில குழந்தைகளுக்கு பேச்சு வரவேன்னு பாருங்க, அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுற பேச்சு, வருமா வராதா, வருமா வராத, வரத்தான் வருது. பழைய நாள்ல என்ன பண்ணுவோம், வசம்ப அரைச்சு போடுவா, தைஜசமான பதார்த்தம், நெய்ய அந்த உதடல திறவா, தடவினா சீக்கிரமா பேச்சு வரும். பேச்சு வந்ததுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு வேகமா வருது, ஒரு நாளைக்கு 50 பதம் 100 பதம் கத்துக்கிறாளாம் அந்த குழந்தைகள். அதோட இல்ல, இந்த குழந்தைகள் கொண்டு புதுசான இடத்தில் கொண்டு போய் விட்டாயானால் அவ சீக்கிரமாக அந்த ஏஜ் குழந்தைகளோட பழகி அத்தனையும் புரிஞ்சுக்கிறான். அம்மாவுக்கு ஒன்னும் புரியல என்ன ஏதுன்னு. நீ கொண்டா நான் போய் பார்த்துட்டு வரேன், கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து என்ன பண்றது. இந்த குழந்தைக்கு என்ன என்ன வேணுமோ அத்தனையும் அந்த குழந்தை, அத்தனை விவகாரங்களும் அத்தனை வருஷம் புரிஞ்சுட்டு எடுத்ததுக்கு அது சீக்கிரமாக வருது. ஆனா அந்த பேச்செல்லாம் எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கோமே, அந்த பேச்சு எங்கிருந்து வருது? இந்த வாக்கு 4 விதமா இருக்கு. நேத்து இந்த வாக்கை பத்தி பேசினேன், கிளாஸ் வானப்புறம் யாரும் கேட்டா பராபத்தந்தி மத்தியமா வைக்கிறேன் என்னது யாரு, 4-5 தரம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் என்னுடைய மனசுல இருக்கிற அபிப்பிராயம் உங்க மனசுக்கு போகணும்னு இருக்கேன். இதுக்குதான் கம்யூனிகேஷன் இருக்கு. நம்ம எதற்காக இன்னொருத்தரோட பேசணும், நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எண்ணமானது இன்னொருத்தருக்கு சேரணும். இவ்வளவுதானே, என் மனசுல இருக்கிற எண்ணம் என் ஆத்மா அறிந்திருக்கோ இல்லையோ அந்த ஆத்மாவுக்கு பரான்னு பேர். அது அந்த ஆத்மா எனக்கிட்டையும் இருக்கு உங்ககிட்டையும் இருக்கு இல்லையா, இந்த பரான்னு பேர். இந்த பராத்மாவில் இருக்கிற எண்ணங்களை நாம் இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு வரும்பொழுது அதுல பில்டர் பண்ணி தான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடுறா, சொல்ல மாட்டேன். சில ரகசியமா வச்சிருந்தது, அதுலயும் பெரிய பொசிஷன்ல இருக்கிறவ, வயசானவா, இவ ரெண்டு பேரும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டா. கொஞ்சம் தனிட்ட ஸ்டாக் வச்சுட்டு தான் கொஞ்சம் தான் கம்யூனிகேட் பண்ணுவா. அது ஒரு வழக்கம். ஆபீஸ்லயும் அப்படித்தான், பெரிய பொசிஷன்ல இருக்கிறவா நிறைய பேச மாட்டா, எது வேணுமோ ஏதோ கொஞ்சம் சொல்ல, நீங்களா மீதி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல வயசானவாளா, வயசானவாள்னா எவ்வளவுன்னா எனக்கு 95 உங்களுக்கு 35 வயசானவாள் எப்படி கணக்கு எல்லாம் கேட்கக்கூடாது. சாதாரணமா வயசானவாள எல்லா விஷயம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அதுல பில்டர் பண்ணி எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் சொல்றோம். அத எவ்வளவு வேணும்னு பாக்கிறது என்ன, பசியந்தி தி விட்னஸ், எவ்வளவு சொல்லணும்னு பார்த்து சொல்றோமோ இல்லையா அதான் பசியந்தி. அதே போலயே இவ்வளவு சொல்லணும் சொன்னபடி இன்னொருத்தருக்கு சொல்ல தொடங்குறோம் பார்த்தேன். அப்ப டக்குன்னு நிறைய விஷயங்கள் மாத்தி விடுறோம். என்ன, நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் நினைக்கிறனோ அதை என்னுடைய தாய்மொழியில நினைக்கிறேன். மனசுல இது வரைக்கும் சொல்லணும் மதர் டங்க தாய்மொழியில் தான் நினைக்கிறோம். ஆனா சொல்லும் பொழுது அவரோட எந்த லாங்குவேஜ் பேசினா கன்வீனியன்டா இருக்கோ அது பேசுவோம். ஆபீஸ்ல இங்கிலீஷ்ல பேசுவோம், இங்க வீட்டுல என்ன அவளுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் சொல்றேன். இது என்ன மாத்திவிட்டு, அதோட இல்ல அது எப்படி சொல்றதுங்கிற ஒரு மோடு வேற மாடிவிடும். நமக்கு ஈக்குவலா இருக்கிறப்ப அவளோட பேசுறது ஒரு மாதிரி, நம்மள்ட வயசானவாளா இருந்தா அவளோட பேசுறது ஒரு மாதிரி, நம்மள்ட கீழ்நிலையில இருக்கிறவாளோட பேசுறது ஒரு மாதிரி, உங்க பேரனோட பேசும்பொழுது ஒரு மாதிரி பேசுவேன், உங்க ஆத்துக்காரனோட பேசும்பொழுது ஒரு மாதிரி பேசுவேன், மாமனார் மாமியாரோட பேசும்பொழுது கொஞ்சம் பத்திரமா பேசுவேன், நாத்தனாரோட பேசினா அதுவும் பத்திரமா பேசணும். ஏன்னா நாக்கில தீ இருக்கா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தப்பு வருமானு பார்த்துட்டே இருப்பாங்களா. நீங்களும் ஒருத்தருக்கு நாத்தனார், அந்த மாவும் இன்னொரு நாத்தனார், அதனால யாரையும் கொள்ளக்கூடாது. அந்த பதம் எப்படி வந்ததுன்னு சொன்னேன். இப்ப விவகாரம் என்னச்சு, யாரோட பேசுறேன், எந்த பாஷையோட பேசுறேன், எந்த இன்டர்னேஷனோட பேசுற இவைகள்லாம் பார்த்துன்னு தானே பேசுறோம். இதுக்கு வைகரி வாக்குறது. இந்த வைகரி வாக்கானது அதுக்கப்புறம் வைகரி அவ காதல போய் விழுது. அந்த காதல் விழுந்த பிறகு மறுபடியும் அது என்னாச்சு, அந்த வைகரி வாக்கு மத்தியமா வாக்காருது, அதுக்கப்புறம் பத்திய வாக்காருது, அதுக்கப்புறம் பரா வாக்காருது. என்னுடைய மனசில் இருக்கிற எண்ணம் இவாளுடைய மனசுக்கு போறது, அந்த ரெண்டு மைண்டும் மீட்டாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுட்டேன்னு எப்படி தெரியும், கம்யூனிகேஷன் எப்படி கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொன்னா, சொன்ன வேலையை செஞ்சா முடிச்சாவோ புரிஞ்சுட்டு இருக்காருன்னா. சில பேர் அப்படியே வேதாந்த கிளாஸ்ல உட்கார்ந்து அப்படிதான், புரிஞ்சதா புரியலையா ஒன்னும் புரியாது. ஆசைவம் கோவில் சில மாதிரி உட்கார்ந்து என்ன விவகாரம், அது ஒரு விசேஷம். நம்ம புரிஞ்சுட்டுமா இருக்கானு அவருக்கேன் தெரியணும், அது ஒரு ஸ்டைல் இருக்கு. ஆனா லோகத்துல என்ன, அந்த கம்யூனிகேஷன் அங்கிருந்து பீட்பேக் வந்த பிறகு நமக்கு நல்லா தெரியும். இப்படி வரணும்னா இந்த பேச்சானது நாபி ஹிருத் கண்ட ரசனா, நாபி இதயம் கண்டம் நாக்கு, இப்படிப்பட்டதான எட்டு இடங்கள்ல அந்தந்த எழுத்துகள்லாம் நம்ம உச்சரிக்கிற எழுத்து அங்கிருந்து வருது. அஹ் அப்படின்னா கழுத்திலிருந்து வருது, ஈ அப்படின்னா தாடைய கீழே தள்ளினா தான் ஈன்னு வரும், சா யா இவைகள்லாம் நீங்க சொல்லணும்னா தாடைய கீழே தரணும். அதே போலயே இந்த தா இவைகள்லாம் பேசணும் பார்த்தா, அதெல்லாம் வேணா நாக்கானது அந்த மேல உதட தொடணும், அப்பதான் தா வரும். அந்த குழந்தைகள்ல முதல்ல அத்தேன்னு தான் சொல்றது, அம்மானு சொல்ல மாட்டேங்கிறதுங்கிற இந்த குழந்தைக்கு அத்தை தெரியுமா அம்மா தெரியுமா அது ஒண்ணும் தெரியாது இருக்கு. ஆனா அது பேசணும்னு ஒரு அவ மட்டும் இருக்கு, ஏன் தெரியுமோ நான் நீங்க பேசுறேன், மனுஷியெல்லாம் பேசுறாளே நமக்கு தான் பேச வரலையே ஏன் அப்படிங்கிற ஆர்வத்துல ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த குழந்தை ட்ரை பண்ணிட்டே இருக்கு. எல்லாம் தனக்கு வந்துடணும், மனுஷன் பிறந்தாண்டியில இருந்து இன்னொத்தரை கண்டா அது மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் முதல்ல வருது. இன்னொத்தரை ஸ்தோத்திரம் பண்ணினா பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் பகவான் அனசூயவே அப்படின்னார், இதன் துசே குஹ்யதம் பிரவட்சியாமி அனதூயவே. நான் நிறைய இடத்துல என்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன், சிம்பிளா கேட்டிருக்கேதே உனக்கு என்ன இந்த மனுஷன் தன்னைத்தானே பொழுதுட்டு இருக்காரேங்கிற கவலை இல்ல பத்தீரா. ஆனால் நீங்க நிஜமாவே அனசூயா இருக்கே, அசூயங்கிற தோஷம் இல்ல, அதனால நான் சொல்றேங்கிற ஒன்பதாவது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது, ராஜவித்யா ராஜகோத்யம் பவித்திர பிதமுத்தமம் பிரத்யாவகமம் தர்மியம் சுசுகம் கத்தும் அவ்யம் அப்படின்னு சொன்னா பத்தீரா, இந்த அத்தியாயத்தை படிக்கணும்னு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, அசூய இல்லாம இருக்கணும், வயதர்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி இந்த தா அப்படின்னு சொல்லணும்னா நாக்கு மேலுதட தொட்டா தான் தா வரும். அது தொட்டு அது சுலபம் எல்லாத்த விட, மீதி எல்லாத்த விட அது சுலபம். அதனாலதான் அந்த குழந்தை முதல்ல தான்னு பேசுறது, அது தாதான் சொல்றது நீங்க அத்தங்கிறது போன போட்டு. ஆனா விவகாரம் என்ன, இப்படி இப்படி மனசுல இருக்க பல இடங்கள்ல இருந்து வரக்கூடியதான எஃபர்ட்னால நமக்கு வருது. இப்படி இவைகள்லாம் நம்ம சரீரத்திலிருந்து வரதே தவிர, பிராணனுடைய சேஷ்டையே தவிர ஆத்மாவனுடைய சேஷ்டை இல்லை, ஆத்மாவுக்கு ஒரு மாறுதலும் இல்லை. ததா அக்ரிய ரூபத்வாத்து நானவஸ்தாந்தரமாத்மனா, அக்ரிய ரூபமா இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு ஒரு விதமான அவஸ்தையும் இல்லை மாறுதலும் இல்லை. அவஸ்தாந்தரவத்வேகி நாசோஸ்யாத் ந சம்சயஹ, அது ஏதாவது ஒரு மாறுதல் இருக்கவையானால் ஒரு நாளுக்கு அழிஞ்சுபடும். எது மாறுகிறதோ அந்த நாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுபடும். மாறுதல் ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா கொஞ்ச நாளைக்கே ஒண்ணுமில்லாம போயிடும். மோட்சோ அவஸ்தாந்தரம் எஸ்ய கிருதகசகலோஹ்யதஹ நசம்யோகோ வியோகாவ மோட்சோ யுக்த கதஞ்சனா, மோட்சமும் இந்த சம்சாரத்தோட வேறான நிலை, மோட்சத்தில் ஆத்மா மாறுகிறார் அப்படின்னு சொன்னிடையானால் எஸ்ய கிருதகசகலோஹ்யதஹ, அப்ப என்ன அவன மோட்சம் புதுசாக வந்ததுன்னு ஆயிடு. மோட்சம் புதுசாக வந்ததுன்னா பிறந்ததுக்கு ஒரு நாள் அழிவுண்டு, யார் பிறக்கிறாளோ அவளுக்கு அழிவு நிச்சயமானது. ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யுஹு, பிறந்தவாளுக்கு மரணமானது நிச்சயம். அதேபோல மரணத்தை அடைஞ்ச வாழ்க்கை மறுபடியும் பரவே நிச்சயம். அப்ப எனக்கு மோட்சம் எப்படிங்கிற நீங்க பல மரணத்தை அடையிறது இல்ல. ஞானம் வந்தவனுக்கு மரணம் இல்ல. என்ன ஆறுது? ஞானேனது ததஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனா. யாருக்கு இந்த ஞானத்தினால அஞ்ஞானம் ரோர்தோ பிரகாசகத்தை தப்பலம். அந்த ஆத்மஸ்வரூபம் அங்கே தெரிகிறது. மோட்சம் இங்கேயே அனுபவிச்சு அத்திர பிரம்ம சமஸ்தது இதே தெரிகிறத அனுபவிக்கிறேன். ஞானி பிறக்கவே மாட்டான். எந்த ஞானியும் பிறக்கல. ஞானம் வந்த பிறகு அவனுக்கு பிறவி கிடையாது. ஞானிகளுக்கு யாருக்கும் பிறவி கிடையாது. பிறவி இருக்கலாம், அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்லு. இந்த பிறவையில வாமதேவர் பிறந்திருக்கார், அதுக்கு அடுத்த பிறவி இருந்தோ இல்ல. ஆனால் ஞானி பிறக்கிறான்னு அஞ்ஞானியா பிறந்து ஞானத்தை அடைஞ்சார் அப்படின்னு. ஞானம் வந்த பிறகு மறுபடியும் மரணமும் இல்ல பிறவியும் இல்ல. நசம் யோகோ வியோகோவா மோட்சோ யுக்த கதாச்சனா. அதே போல மோட்சம்னா இங்க இருக்கிற ஆத்மா அங்க போய் சேர்றது, அங்க இருக்கிறது இங்க வர்றது. இந்த பரமபதம்னு ஒரு ஆட்டு இருக்கும், அவர் விளையாட்டு இருக்கு. வைகுண்ட ஏகாசனிக்கு வாடுவார் பழைய நாள்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வைகுண்ட ஏகாசையில நாங்க தூங்க மாட்டோம்னு சொல்லி ராத்திரி சினிமா பாக்கிறதுன்னு ஆரம்பிச்சோம். பாக்குறான் ரெண்டு ரெண்டரை மணி வரைக்கும் சினிமா பார்த்தேன்னு அப்படி இருக்கேன். அதுக்கப்புறம் நன்னா தூங்கி போயிட்டான். இங்க இருக்கிறப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தூக்கம் இல்லை, அப்படி நன்னா பழைய நாள் அப்படி எல்லாம் கிடையாது. ஏதோ பாகவதம் ராமாயணம் கதை கேட்டு ஒருத்தரோட பேசிட்டு அப்படி இருப்ப. அன்னைக்கு தூங்கப்படாது. என்ன தூக்கத்தை ஜெயிக்கிறதுங்கிற ஒரு பிராக்டிஸும் இவனுக்கு வரணுங்கிறதுக்காக, அந்த மனுஷனுக்கு எல்லாமே வரணுங்கிறதுக்காக வச்சார். சிவராத்திரி அன்னைக்கு கண் முடிக்கணும், வைகுண்ட ஏகாதசிக்கு கண் முடிக்கணும்னு. அன்னைக்கு அவ கண் முடிக்கிறதுக்காக இந்த பரமபத சோபான பட்டம்னு ஒரு ஒரு விளையாட்டை விளையாடுவேன். அதுல வாழ்க்கையில வரா போலயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கா போலயே, ஏடியும் இருக்கும் பாம்பும் இருக்கும். இது இப்ப புதுசா ஸ்னேக் அண்ட் லேடர்னு ஆரம்பிச்சிட்டான். அதேதான் இவன் அப்படி பாம்பு போட்டு அதை விற்க தொடங்கினா. அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் நீங்க பாத்துல என்னாச்சு, எனியும் இருக்க இதுவும் இருக்கும். இதே போல விளையாண்டு இருக்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் இப்படி இருக்கு. இந்த மனுஷன் மோட்சம் அடைகிற பொழுது இந்த ஒரு பட்சியானது மரத்திலிருந்து ஏறி வேற எங்கெங்கயோ இடத்துக்கு போறா போல, இந்த ஊரை விட்டு பிரம்மலோகத்துக்கு வேற ஏதோ ஊருக்கு போயிட்டு அங்கே போய் உட்கார்றான், அதான் மோட்சம்னு நினைக்கப்படாது. ஏன்னா சேருவது பிரியறது அப்படிங்கறது ஒரு ஆரம்பிக்கிற காரியம். இது வரைக்கும் சேரல, இப்ப சேர்ந்திருக்கு. இது வரைக்கும் சேர்ந்தது புதுசாக பிரிஞ்சிருக்கு. எது புதுசா வருதோ அத ஒரு நாளைக்கே அழியிடும், அழிஞ்சிடும். நசங்கியோ கோவியோ கோவா மோட்சோ யுக்த கதஞ்சனா. சம்யோகஸ்யாபி அனித்யத்வாது வியோகஸ்ய ததைவகாயே. சம்யோகமும் அனித்யம்தான், ஒரு நாள் கழிஞ்சு போயிடும். சேர்றதுங்கிறது அனித்யம்தான், அதே போல பிரியறதும் அனித்யம்தான். இது நல்ல மனசுக்கு வரணும்னு. ஒரு பத்து நாள் நம்ம ஆத்துக்கு ஒருத்தர் வந்துவிட்டு அவ இருந்துவிட்டு அதுக்கப்புறம் அவ ட்ரெயினுக்கு அவ வீட்டுக்கு போனா குழந்தைகள்லாம் ஓன்னு அழகு. ஏன் சுவாமி, இந்த பத்து நாள் அவளுடைய மனசுல இடம் பிடிச்சு புதுசா இருந்தாலோ இல்லையோ, அதனால அவ எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தா அவளுக்கு ரொம்ப அன்பா இருந்தா அவ போறப்ப குழந்தைகள் அழறா. ஏன், புதுசா வந்தது பிரியும் காலத்தில் அழுகையை கொடுக்கிறது. இந்த அழுக வரப்படாதுங்கிறதுக்காக தான் வசிஷ்டர் என்ன பண்ணினார், ராமனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு துன்பம் வருங்கிறதுக்காகவே முதல்லயே அவரை பிரிப்பேர் பண்ணிவிட்டார் வசிஷ்டர். அவருக்கு எட்டு வயசுல பாடம் சொன்னார், வேதாந்தங்கள்லாம் எட்டு வயசுல பாடம். அதான் வாசிஷ்டம், யோக வாசிஷ்டம், ஞான வாசிஷ்டம் சொல்றேன். பார்த்தேல இந்த உபநிடதெல்லாம் சேர்ந்து கதையா சொல்லி கொடுத்துட்டார்னா, அதுக்கு நடுவுல வாழ்க்கையினுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துட்ட. அப்ப ஒரு சம்சாரம்னு சொன்னா எப்படி தெரியுமோ, வாழ்க்கையில கொஞ்ச நாள் சேர்ந்திருப்பா, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்பா. அது எப்படி, யதா காஷ்டஞ்ச காஷ்டஞ்ச சமேயா தம்மஹர்ணவே. பழைய நாள்ல இந்த கட்டையெல்லாம் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்தை கணக்குனா வண்டியில போட்டு போறதுன்னு கிடையாது. கட்டையை அடிச்சு விட்டு அப்படியே பக்கத்துல போகக்கூடியதான நதியில போட்டுருவான். அது போட்டதுமே அவன் சொல்லுவான், நான் இங்க போறேன் இன்னைக்கு போடுறேன்னு சொல்லுவான். ராத்திரி போவான், நாளைக்கு காலமே ஒரு ஏழு மணிக்கு எழுந்துட்டு ஒரு மரமா வெட்டி கட்டையா வெட்டி ஒரு பத்து பதினோரு மணிக்கு அங்க இருந்து போடுவான். அது என்ன, ஒரு அரை மணி நேரம் அனுப்புறேன் இந்த பக்கம் வரும். இங்க இருக்கிறவெல்லாம் என்ன பண்ண தெரியுமா, ஒவ்வொன்னா அந்த கட்டையை தூக்கி இந்த இடத்துல போட்டுவான். சுலபமாக அந்த கட்டைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று கொண்டு போகக்கூடியதான வழி இப்படி இருந்தது. அதுல ரெண்டு கட்டை ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருந்தது, அது அப்படியே வந்துட்டே இருக்கான். யதா காஷ்டஞ்ச காஷ்டஞ்ச, ஒரு கட்டையும் இன்னொரு கட்டையும் சேர்றது. ஏதோ ஒரு இடத்துல நடுவில் ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை என்ன பண்ணிட்டு ஒரு கட்டைய பிடிச்சது, அதனுடைய கொக்கிய ஏதோ ஒரு பாகமோ அதுல பிடிச்சுடு, இன்னொரு கட்டை போயிடுது. யதா காஷ்டஞ்ச காஷ்டஞ்ச சமயாதாம் மகாநவே சம்யுஜ்ஜத வியுஜ்ஜயதாம், சேர்ந்திருக்கும் மறுபடியும் பிரிஞ்சிருக்கும். ஏவம் ஜீவித ரகசியம், இப்படித்தான் கல்யாணம் பண்ணிட்டாச்சு. 60 வருஷம் 70 வருஷம் ஒன்னா கொடுத்த பழைய நாள்ல என்ன, அப்ப 8 வயசுல கல்யாணம், இப்ப 38 வயசுல கல்யாணம் இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, ஒரு 60 வயசு அவ 70 வயசு அப்படி அவ சம்சாரத்தை நடத்தினார். இந்த மாவது முன்னால போகணும், அவராவது முன்னால போகணும், நடுவுல வியோகமும் வரதா. பிரசவத்துக்கு வந்ததுன்னா அந்தமா பிறந்த அதுக்கு போயிடுவா. இவருக்கு என்ன சேர்ந்து இருக்கலையே, இத்தனை நாள் சேர்ந்திருக்கேனே அப்படின்னு அழப்படாது. ஏன்னா வாழ்க்கை இப்படித்தான், ஏதோ கலந்திருக்கும் கொஞ்ச நாள் இருந்தா அதுக்கப்புறம் போயிட்டு இருக்க. எப்படி ராமன் முன்னாலேயே தயார் பண்ணிட்டார், சீதாதேவி வியோகம் வரும், அதனாலதான் ராமனானவன் அழாம இருந்த. சீத மாதிரி அழல, சீதையானது ஓன இந்த 10 மாசம் விடாம அழுதான்னு சுந்தரகாண்டமெல்லாம் பார்த்தேன், அவ்வளவு அழுது இருக்கா. ஆனா ராமச்சந்திரமூர்த்தி சில சமயத்தில் தான் எழுந்திருந்தார், அது இருக்கு மனுஷியனா இருக்கேன்னு சொல்றதுக்காக அப்படி பண்ணினாரே தவிர, வசுதா ராமனுக்கு ஒரு தைரியம் இருந்தது. அது என்ன, அவர் ஆம்பளை சார், அது இந்த கதையெல்லாம் அழற ஆம்பளையும் பார்த்திருக்கோம், அழாத ஸ்திரீகளையும் பார்த்திருக்கோம். அதனால ஆம்பளை பொம்பளைங்கிறது கிடையாது, அவருடைய மனப்பான்மைக்கு தகுந்த போல. ஆனா இந்த சாஸ்திரத்தை வாஸ்தவமையானால் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு உபயோகப்படுறதுன்னு பாக்கணும். என்னமோ கிளாஸ் என்னமோ அவர் வாய்க்கு வந்தது சொல்லிட்டு இருக்கார், வாய்க்கு வந்தது சொல்றது புத்தகத்துல இருக்கதான் இல்ல புத்தகத்துல தான் ஏதோ எழுதியிருக்கார் இப்படி எல்லாம் சொல்லப்படுது. இந்த சாஸ்திரமானது நமக்கு கேட்க கேட்க நம்ம மனசுல நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான இக்கட்டான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்ம எப்படி பேஸ் பண்ணணும்னு சொல்றதுக்காகத்தான் இத்தனை இருக்கு. அதே போல ஆத்மாங்கிறது மாறுமையானால் சேர்றது இன்னொரு பிரியறதுன்னு இருக்குமையானால் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும், அது இட்டம் இல்லையோ அப்படி பண்ணப்படாது. அதனால்தான் சம்யோகத்யாபி அநித்யாத்வாது வியோகத்தைவச்ச கமனா கமனே செய்வா, இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறது, அங்கிருந்து இங்க வர்றது, ஸ்வரூபம் துணகியதே, இப்படி எல்லாம் அனித்யம் ஸ்வரூபமானது ஒன்னும் அழியாது. ஸ்வரூபத்ய அனிமித்தத்வாது, கொஞ்சம் நீங்க பாருங்க, நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நான் தான் சொன்னேன் உங்களை, நீங்க எப்படி கூப்பிட்டேன் சின்ன வயசுல, நான் ஸ்கூல் எல்லாம் முடிச்சு விட்டு காலேஜுக்கு போறப்ப எப்படி கூப்பிட்டேன், நான் விவாகம் ஆறப்ப எப்படி பண்ணேன், கல்யாணம் ஆறப்ப நான், எனக்கு கல்யாணம், நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன். அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகள் பிறந்தாச்சு, நான் அப்பா, அந்த குழந்தைக்கும் குழந்தை பிறந்தாச்சு, நான் தாத்தா, அப்ப இருந்த நான், அப்போ நான் தான் சொன்னேன் உங்களை, இன்னைக்கு உங்களை நான் தான் சொல்லுகிறேன். ஆனா அப்ப சின்ன சரீரம் இருந்தது, உங்களுடைய பாடி எவ்வளவு இருந்தது சார், சின்ன குழந்தை 4ஆம் கிளாஸ் போறப்ப ஒரு 3 அடி இருந்ததுன்னு வச்சுங்களேன், 2 அடி 3 அடி, இப்ப 6 அடி 6.5 அடி இருக்கு. இப்பவும் நான் தான் சொல்றேன், இவளை நீட்டிட்டு நான் ஏன் சொல்லல, இல்ல அவளுக்கு ஒல்லியா இருந்து இப்ப வர வர விஷ்ணு சாஸ்திரம் நிறைய படிச்சு, ஏகோ விஷ்ணு மகத் பூதம் பிருதக் பூதான்யேகதா குண்டா இருக்கள், இப்ப மட்டும் வேற ஏதாவது சொல்றோடா சொல்லலையா. மாறாதது நான், மாறுவது உடல், மாறுவது மனது. முன்னால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, இப்ப அங்க போனோம் இங்க போனோம், அதை கத்துட்டோம் இதை கத்துட்டோம், புதுசா கத்துட்டு வரிசையா எங்க பார்த்தாலும் கராட்டை கத்துக்கிறேங்கிறான். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பெண் குழந்தைகள்லாம் கராட்டை ரொம்ப ஆவசியம்ங்கிறான், நல்லதா இருக்கட்டும் கத்துண்டா கத்துக்கிட்டோம். அவளுக்கு ஏதோ பொழுது போகணும்னு முன்காலத்துல ஏதோ பிளே கிரவுண்ட் இருந்தது, வளைய நிறைய இடம் இருந்தது வீட்டுல விளையாடுறதுக்கு, இப்ப 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் காமன் ஸ்பேஸ்ங்கிறது அதுல ஒண்ணுமே வரப்படாதுங்கிறான். ஏன்னா அதுல விலை மிகுந்ததான கார் எல்லாம் இருக்கு, ஸ்கூட்டர் எல்லாம் இருக்கு, குழந்தைகள் கெடுத்துப்படும் அப்படின்னு அங்கேயும் வரப்படாது, எங்கே விளையாடுவா, ஒன்னும் விளையாடுறதுக்கு எல்லாம் ஒன்னும் விவகாரங்கள்லாம் ஒண்ணும் இல்லை. பழைய காலத்துல ஊரெல்லாம் போய் அது இது எல்லாத்தையும் விளையாடுண்டு அப்படியே இருந்தார். அதே போல இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா, எல்லாத்தையும் அங்கே போய் எல்லாம் விளையாடிட்டு எல்லா விவகாரங்களும் தெரிஞ்சுட்டு இருந்துட்டு இருந்தது. அவளுக்கு இருந்ததான ஒரு ஞானமானது இப்ப நம்ம புதுசா என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது இல்ல வீட்டுல இருந்தா ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்குன்னு ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம். ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ், இது கராடேன்னு குபோடோன்னு, இதுக்கு என்ன பிரயோஜனம் தெரியல. என்ன திருடன் வரானையனால் அவங்களோட கராடை ஃபைட் பண்ணிட்டு அதை திருடிட்டு போறான், நீங்க தூங்கிட்டு இருக்க போறான் சுவாமி அவர் அப்படின்னு நீங்க முடிச்சுட்டா கத்திய காட்டுறான் இல்லைன்னா துப்பாக்கியை காட்டுறான், அவனுக்கு நன்னா தெரியும், இதை காத்தா வாய் திறக்க மாட்டேன்ட்டு பொருள் தான் எடுத்துன்னு போறான். உங்க கராட்டை என்னாச்சு, காசு மூச்சுன்னு வீட்டுல கத்த வேண்டிய தேவை பிரயோஜனம் இல்ல. இதுக்காக ஏதாவது கராட்டை காத்தா என்ன சண்டை போடாதீங்க, என்ன அபிப்பிராயம் இல்ல, அவ கத்துக்கணும்னு நினைக்கிறவாளுக்கோ இல்ல ஸ்கூல் அந்த இடத்துல சேர்க்கிறவாளுக்கோ என்ன எண்ணம், இந்த குழந்தை ரொம்ப படுத்துறதுயா, ஒரு மணி நேரம் போயிட்டு வந்தா தேவையில்ல, அவ்வளவுதான் விவகாரமே தவிர நிஜமாக அது வாழ்க்கைக்கு உபயோகப்படுமாங்க. நிஜமாக வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடியது சங்கீதம் கத்துக்கலாம், ஸ்லோகங்கள் எல்லாம் கத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் இது போல இருக்கக்கூடியதான நம்ம ராமாயண பாரதாதி எத்தனை பேருக்கு வரும், அம்மாக்கே எத்தனை பேருக்கு வரும், குழந்தைகளை விட்டுருக்கோம் கதை சொல்றதுன்னு ஒரு கதை தெரியாது, சினிமா கதை தான் தெரியும், ட்ரையாங்குலர் லவ்னு ஆரம்பிச்சு இதைத்தான் சொல்ல தெரியுமே, யாருக்கும் சொல்ல தெரியல, கதை சொல்றது கூட மறந்துட்டோம் இன்னைக்கு நமக்கு. அந்த குழந்தைகளுக்கு எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வரும், ஆத்மாவை பத்தி அது எப்படி தெரியும், நம்மளை பத்தி நமக்கு தெரியலேங்கிறோமே, நம்மளை பத்தி நிறைய தெரிஞ்சிருந்தது பழைய நாள்ல, அத்தனை பேரும் தெரியுது. ஏன் இந்த புத்தகத்தை வாசவா அவ பேசும்பொழுது இத தெரியாமலேயே சொல்லிட்டு இருந்தா நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரியாமலேயே நமக்குள்ள ஏறித்து, அதான் விசேஷம். அதனால ஸ்வரூபத்திய அனிமித்தத்வாது சனிமித்த அஹித அபரே அனுபாத்தம் ஸ்வரூபம் ஹே ஸ்வேன அத்தியக்தம் ததைவச்சா ஸ்வரூபஸ்ய அனிமித்தத்வாது, நம் ஸ்வரூபமானது நமக்கு வரணுங்கிறதுக்காக, நமக்கு அறியணுங்கிறதுக்காக நிமித்தம் ஒண்ணு வேண்டியது, இது இப்படி இருந்தா தான் நான் அறியப்படுவேன், நான் உட்கார்ந்துட்டா எனக்கு நான்னு தெரியும், நின்றுண்டா நான்னு தெரியாது, படுத்துண்டா நான்னு தெரியாது எனக்கு, அப்படி ஏதாவது இருக்க சார். நீங்க என் நிலையில இருந்தாலும் நான்னு தெரியுமோ, எப்பொழுதும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் நிக்கிறேன், நான் பாடிண்டே இருக்கேன், நான் குதிச்சுட்டு இருக்கேன், எனக்கு கயிறு வயிறு வலிக்கிறது இடுப்பு வலிக்கிறது சொல்லல, நடந்துட்டே இருந்தான், ரொம்ப தூரம் தான் இனிமேல முடியாது சுவாமின்னு உட்கார்ந்துட்டான், வெக்கமும் வெக்கமும் இல்லாம யாராவது தாத்த திண்ணையில போய் உட்கார்ந்துட்டு என்னையா இருப்பாங்க, ரொம்ப நடந்தேன் சார், வலிக்கிறது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன், அவ இது யாரு ஏன் என்ன வேணும்னா கொஞ்சம் தீர்த்தம் வேணும் கேட்டதுனால, கேட்காம இருந்த விரல போயிருப்பாரு அஞ்சு நிமிஷம் ஆன பேரு, இப்ப கேட்டாலும் இல்லையா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்கும் சொல்லி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரத்தை அங்கேயே வச்சுட்டு போயிட்டார், யாரும் எடுத்துட்டு போகாது, அதை வேற யாரும் அந்த ஆத்து மாமி கொண்டு வந்து அங்க உள்ள வச்சுட்டா, அவரை வந்து பார்த்திருக்காரு, இங்க ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம தீர்த்தத்தை கொடுத்தோமே செம்ப கொடுத்தோமே வரலையே, அதுக்கப்புறம் என்ன செம்ப காணும், இந்த மனுஷனுக்கு கலாட்டா இருந்து என்னடா மாமி திரும்பியும் செம்ப கேட்பாரு, யாருக்கோ வந்தவாளுக்கெல்லாம் எல்லா பாத்திரம் கொடுத்து விட்டேன்னு சொல்லுவாடு ஓடுறாரு பின்னால, செம்புக்காக இவர் ஓடுறாரு, எவ்வளவு விவகாரம் ஆகுது பார்த்தேன், ஆனா எதை பண்ணினால நான் போயிட்டா, நான் மறந்ததா, நானுங்கிறது என்னிலையிலும் ஒன்னாகத்தான் இருக்கு, நான் மாறாது, சரீரம் மாறும், மனது மாறும், பிராணன் மாறும், நம்மளுடைய மற்ற பதார்த்தங்கள்லாம் மாறும், குழந்தையா இருந்தேன் கல்யாணம் ஆன அப்புறம் அப்பா ஆனேன், பேரன் பிறந்த பிறகு அதுக்கப்புறம் பேரன் பிறந்தா தாத்தா ஆனேன், உத்தியோகம் கிடைச்சதுமே ஒரு டீச்சர் ஆனே, வேற ஏதோ நானே, ஆனா கடைசியில் என்னடா நான் மாறல, நீதி எல்லாம் மாறி பார்க்கணும், மனுஷனுக்கு மாறாதது நான், அது எந்த நிமித்தத்திலும் ஒரே மாதிரி இருக்கும், அதான் ஸ்வரூபஸ்ய அனிமித்தத்வாது, தன்னுடைய ஸ்வரூபம் ஒரு நிமித்தத்தினால ஒரு காரணத்தினால மாறுவதில்லை, சனிமித்த அஹித அபரே, அந்த ஆத்மாவை தவிர மீது எல்லாம் உலகத்துல எது எது இருக்கோ அதெல்லாம் ஒரு காரணத்தினால வந்தது. ஒரே அம்மா இருக்க, அந்த அம்மாவுக்கு அம்மா வந்தா இவ என்ன பேரு, பெண்ணு பேர், இந்த அம்மாவுடைய பெண் இவர், இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது, அப்ப இவர் என்ன, இந்த ஆத்தனுடைய ஆத்துக்காரி, இன்னாருடைய ஆத்துக்காரி, அந்த அம்மாவுக்கு இன்னொரு பெண்ணு பிறந்த, இப்ப என்னாச்சு, அம்மான்னு பேர், அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு அந்த சின்ன குழந்தைக்கு. அப்ப என்ன, இந்த பெரியம்மாக்கு என்ன ஆச்சு, மாமியார். இந்த வீட்டுக்கு மாமி நானா நீரா, மாமியார் அப்படின்னா. அதுக்கப்புறம் தங்கை பிறந்த பிறகு அதுக்கப்புறம் வேற ஏதோ பிறந்தது மாறிண்டே இருக்கா இல்லையா. அப்ப பெண்ணா இருந்து அம்மாவான ஆத்துக்காரியான, அதுக்கப்புறம் குழந்தைக்கு பிறந்தது அம்மா ஆச்சு, அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சு, நான் சம்பந்தியானே மாமியாரானே. இப்படி ஒரே வியக்தி தான், வெவ்வேறு நிமித்தத்தினால அந்தந்த ஆங்கிள்ஸ்ல பார்க்கும் பொழுது அந்தந்த பேர் வந்ததோ இல்லையோ. அதனால சனிமித்தாகி தாபரே, புத்தகத்துல ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பாக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆத்மாங்கிறது நிர்நிமித்தம், ஒரு நிமித்தமும் இல்லை, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா மற்றது எல்லாமே வேற இன்னொரு காரணத்தினால வந்திருக்கு. சமித் நிமித்தானி சாபரே அனுபாத்தம் ஸ்வரூபம் ஹி ஸ்வேனைவ அத்தியக்தம் ததைவதா. அனுபாத்தமான ஸ்வரூபம் தனக்கு தானா இருக்கு, அதுல ஒன்னும் ஒரு வித்தியாசம் இல்லை. ஸ்வரூபத்வ ந சர்வஸ்ய தியக்தும் சக்யோ ஹ்யனன்யதா. ஸ்வரூபத்வ ந சர்வஸ்ய, இந்த நான் என்கிறது என்னுடைய ஸ்வரூபமா இருக்கிறதா, இதை நான் விட முடியாது, இது எல்லாத்தையும் விட்டுருவேன், எல்லாத்தையும் விட்டுருவேன். அதுல சம்பந்தம் சந்தியோகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு இந்த வேட்டி நன்னா இல்லைன்னு நாலு தரம் நீங்க சொன்ன சரின்னு விட்டுருவேன், வேற ஒண்ணு வாங்கிப்பேன். எரடா என்ன கண்டா அவருக்கு பிடிக்கல சார், என் வேட்டைக்கு இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, நீங்க எல்லாம் இப்படிப்பட்டதான வேட்டியை கட்டிக்கலாம, வேற வேட்டி கட்டிங்க, நாலு தரம் வரிசையா சொல்லுங்க அப்புறம் விட்டுருவேன். அதே போலயே உலகத்துல ஏதாவது வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா பத்து பேர் இதை அக்செப்ட் பண்ணலன்னா அது விட்டுரும் இல்லையா. புதுசா இருக்குன்னா நம்ம வாங்கிறோம். இப்ப எங்காவது எதிர்க்க ஒரு பையன் இருக்கான், பையன் வந்து ஒரு மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கு, வந்ததோட இல்ல எங்கிட்ட வந்து ஏதோ பேசணும்னு வந்தான். என்னடா இந்த வேஷம்னு உங்களுக்கு தெரியாது பெரியவரே, இது என்ன தெரியுமோ, விராட் கோஹ்லி கட்டணும் அது மாதிரி இவன் கட் பண்ணிக்கிறானா, இதுதான் இன்னைக்கு ஃபேஷன், நீங்களும் இப்படி பண்ணிக்கோட்டேன் நல்ல காலம் நீ போயிட்டு வந்த. அந்த குழந்தைகளுக்கு எதை பார்த்தா அது மாதிரி இருக்கணும்னு தோன்றதோ இல்லையா. விவகாரம் என்னடா, இது எல்லாம் மாத்திக்கலாம், ஆனா தன்னை மட்டும் மாத்திக்கலாம், நானுங்கிறது மட்டும் மாறாது. ஸ்வரூபத்வ ஆத்ம சர்வஸ்ய சக்தும் சக்கியோ ஹ்யனன்யதா கிரகீதும் வா ததோ நித்யா. அத தியக்தும் சக்கியா, விடவும் முடியாது கொள்ளவும் முடியாது. கிரகீதும் வா ததோ நித்யா, அதனால்தான் அது நித்தியம். அவிஷயத்வா பிருதத்வதா, இது என்னை விட வேறாக இல்லாததுனால அபிருதத்வதா. அவிஷயத்வா, என்னை விட வேறாக இருக்கிறதுனால அது என்ன, இது ஆத்மாங்கிறது மற்ற எல்லாத்தோட அப்பாற்பட்டதாக இருக்கு. எதை நீங்க சொல்றீங்களோ அதை விட அப்பாற்பட்டதாக இருக்கு. ஆத்மா தத்வாச்ச சர்வஸ்ய நித்ய ஆத்ம இவ கேவல தியஜே தஸ்மாத் கிரியா சர்வாக சாதனை சக மோட்சவது. ஆத்மார்த்தத்வாத் சர்வஸ்ய, உலகம் முழுக்க என்ன சுவாமினர், தனக்காகத்தான் இருக்கு. பகவான் உங்களுக்காகத்தான் உலகத்தை தயார் பண்ணியிருக்கு. எல்லோரும் அப்படித்தான், அவாவாளுக்காதான் பகவான் உலகத்தை தயார் பண்ணியிருக்கார். இந்த ஜென்மாவில நீங்க இந்தந்த சுகத்தை அனுபவிக்கணும், இந்தந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னு நீங்க கர்மா பண்ணிருக்க, அதை முடியறதுக்காகத்தான் கர்மா பண்ணிருக்க, அதை முடியறதுக்காகத்தான் பிறந்தர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க. திடீர்னு ஏன் தான் என்ன இந்த பகவான் இப்படி படைச்சாரோ, வேற விதமா படைச்சிருந்தா நன்னா இருக்குமே, இந்த கவலையே வேண்டாம். என்ன போன ஜென்மாவில என்ன கர்மா பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தா போலதான் உங்களை தயார் பண்ணிருக்கு. இப்படி இருந்தாதான் நீங்க இதெல்லாம் அனுபவிக்க முடியும், வேற மாதிரி இருந்தா அனுபவிக்க முடியாது. ஆகையால் யாராருக்கு என்ன சுகம் இருக்கோ துக்கம் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அந்த இடத்துல பிறக்க வச்சிருக்காருங்களை. ஒவ்வொருவரும் பிறந்ததுக்கு நம்ம நம்ம கர்மா அனுபவிக்கிறது. அதே போல நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க யாரோட சேர்றீங்களோ அதெல்லாம் எதுக்கு, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுனா. ஆத்துக்காரிய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன், அந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்ச, அந்த அம்மா சந்தோஷமா வச்சிருக்க, வச்சுப்போமே இப்பயும் கவனப்படுற அப்படி வச்சிருந்த எதுக்காக, நீங்க போனா உங்களை அந்த அம்மா கவனிக்கணும், எங்கேயாவது வெளியில போய் வந்திருக்க, வாங்க உட்காருங்கன்னு போட்டு சீட்டை கொடுத்து ஃபேன் போட்டு நீங்க உட்கார வச்சு கொஞ்சம் தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்து காஃபி கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கணும். நீங்க வேண்டான்னு சொல்லணும். அது வேற கொண்டு வாங்க சொன்னா கொண்டு வாங்க, நாலு தானே சொன்னேன்னா இனிமேல கேட்கறது எடுத்துருவாங்க. எல்லாரும் அப்படித்தானே. அப்ப விவகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஆத்தகாரி என்றது நீங்க செலுத்தக்கூடியதான அன்பானது அது எனக்கு உபயோகப்படும், அதுக்காக தான் அன்பு செலுத்த. அதே மாதிரியே அந்த ஆத்தகாரியும் உங்களிடத்துல ஏன் அன்பா செலுத்த செலுத்த நடந்துட்டு இருக்கா? நாம அவரை நன்னா பார்த்துட்டாத்தான் நமக்கு வேண்டியதான வசதிகள்லாம் கிடைக்கும். தீபாவளிக்கு ஓர்படி 2000 ரூபாய்க்கு படம் வாங்கினேன், நம்ம 2010 வாங்கணும். அதான் ஓர்படின்னு அர்த்தம், ஒரு படி மேல இருக்கிறோம். அது இல்லாத போனா போறோம்னா 5000 ரூபாய் வாங்குங்களேன். இப்ப என்ன போச்சு, வெயில் காலத்துல காட்டன் படம் போறோம், 500 ரூபாய்க்கு போறோம். இது பாருங்க 2000 ரூபாய்க்கு வந்து 4 படம் வருமோ இல்லையோ, மாத்தி மாத்தி கட்டிக்கலாமோ இல்லையோ இப்படின்னு சொல்வார் அவர். சரின்னு நம்பினா ஒரு படம் தான், இது கீழிட்டா அப்புறம் வாங்கிட்டாரு. இது நடக்குமா? அப்படி நீங்க சொல்றது நல்லா நடக்கணுமே, ஆனால் என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்கு தகுந்த போல அவருக்கு அவரிடத்துல அன்பு செலுத்தினா அப்புறம் உங்களுக்கு உபயோகம். அதே மாதிரிதான் குழந்தைகளுக்கு இடத்துல நல்லா படிப்பு சொல்லி அவளுக்கு அன்பா நடத்திட்டு அவளுக்கு நல்லா படிப்பு வராப்பல பார்த்தேன்னா, அந்த குழந்தைகள் வயசான காரணம் நமக்கு இவ்வளவு கவனிச்சுட்டாளேன்னு அவளை கவனிச்சுப்பா. அது இல்லைன்னு வச்சுங்களேன், என்னமோ ஏதோன்னு சொன்னா அவ பாட்டுக்கு அமெரிக்கா போயிடுவா அவ்வளவு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற காசு கொண்டு வந்து ஓல்டேஜ் ஹோம்ல வச்சுட்டு ஏதோ அவசப்பட்டு இருக்க வேண்டியதுதான். நடு வயசுல நடு கஷ்டம், வயசான காலத்தில் அந்த கஷ்டம் வேற அப்படிதான். அதனால உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லாத்தையும் நான் நேசிக்கிறது எதனால, இதனால எனக்கு நன்மை இருக்கு. அழகான ஒரு சோஃபா வாங்கியிருக்கேன், 45 நிஜமா வாங்கியிருக்கேன் நினைக்கப்படுறேன் வாங்கியிருக்கேன். ஆனா இது எதுக்குன்னு, அதெல்லாம் நான் உட்கார்றதில்ல, மடியின் ஈர துணியில ஒரு மூலை உட்கார்ற இடத்துக்கு சோஃபா எதுக்கு? யாராவது வந்து அப்படியே எட்டு பார்த்து பார்த்தா சாஸ்திரியோட எவ்வளவு அழகான சோஃபா நல்லா ரசிக்கிறது இருக்க சார் அப்படின்னு அதை பார்த்து சொன்னார்னா அது ஒரு சந்தோஷம். ஜடப்பொருள் நன்னா இருக்குன்னு அதனால பேர் நன்னா இருக்குன்னு சொன்னாதான் நம்ம அதை வாசிக்கிறோம். அதனால தானே உங்க அதுல பெரிய டிவி இருக்கு சார் அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்கிறதுக்காக தான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அது கொடுக்குறேன் வாங்குறேன். அது ஒரு நாளைக்கு கண்ண முடித்துன்னா 1 லட்சம் போச்சேன்னு ஓ நட. 1 லட்சம் டிவி வாங்கினாலும் 50,000 டிவி வாங்கினாலும் திருப்பி கொடுக்கறப்ப அவன் 3000த்துக்கு தான், அது என்ன தெரியல 3000 இருக்க அவ்வளவுதான் எடுத்துக்கிறான் என்ன விவகாரம். ஆனா மீதி பேர்லாம் மற்றவர்கள் நம்ம மாத்திர பார்த்து ஓஹோ இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லணுங்கிற அபிப்பிராயத்துக்காகத்தானே வாங்குறேன். ஆத்மார்த்தத்வாச்ச சர்வஸ்ய, உங்களுடைய நடவடிக்கை எல்லாமே ஜடப்பொருளத்திலேயோ சேதன பொருளத்திலேயோ உங்களுக்கு பிரியமா இருக்கணும், அது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும் அவ்வளவுதான். நித்திய ஆத்மைவ கேவலா, ஆனா அந்த ஆத்மா எப்பொழுதும் நித்தியம் ஆத்மஸ்வரூபம். ஜஜே தஸ்மா கிரியா சர்வாக, ஆகையால் அந்த ஆத்மாவை அறிவதற்காக எல்லாமும் ஆத்மாவுக்காகத்தானே பிரியமா இருக்கு. தஜே தஸ்மாத் கிரியா சர்வாக, அதனால மற்ற இந்த உபயோகம் இல்லாத வேலைகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு சாதனை சக மோட்சவிது, இந்த மோட்சம் வேணும் என்கிறவன் அந்த சிரவண மனநாதிகள் ஆச்சாரியன் அடைஞ்சு வேதாந்தத்தை சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் பண்ணி இந்த ஆத்மாவை இந்த ஜன்மாவிலேயே அறியுங்கள். ஏன் சார் இப்படி ஒரே தலையில திணிக்கிறீல, ஏன் இப்படி? ஆத்மலாப பரோலாப இது சாஸ்திரோபத்தய, இந்த ஜென்மாவில நீங்க அடையக்கூடியதான மிக சிறந்தது உங்க ஆத்மாவை நீங்க பார்க்கறது. ஆத்மலாபான் பரம் லாபா அப்படின்னு ஆபஸ்தம்பர் தர்மசூத்திரத்தில் எழுதியிருக்கு. ஆத்மலாப பரோலாப, காசு சம்பாதிக்கிறேள், பதவி சம்பாதிக்கிறேள், புகழ் சம்பாதிக்கிறேள், இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா உங்களை நீங்க அறிஞ்சிடா, உங்க ஆத்மாவை அறிவதுதான் இந்த ஜன்மாவில உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான மிக பெரியதான ஒரு பாக்கியம். மனிதனுக்கு அடைய வேண்டியதான அடையக்கூடியதான சிறந்த பாக்கியம் உங்க ஆத்மாவை நீங்க அறியறது. இது சாஸ்திர உபபத்தய, சாஸ்திரம் சொல்றத யுக்தி சொல்றது. அலாபோ அன்ய ஆத்மலாபஸ்து தியஜே தஸ்மாதனாத்மதாம். ஏது மீதி எல்லாம் வாங்கறதும் எல்லாமும் அடையறதும் அலாபம் தான். ஆகையால் அனாத்மாக்களை விட்டு ஆத்மாவை அடையறதுக்கு உபதேசம், இதை நீங்க அடையுங்கோ அப்படின்னு முயற்சி பண்ணுங்கோன்னு விசேஷமாக உபதேசம் பண்ணிட்டு இருக்க. இதான பிறகு இதுவரைக்கும் மற்ற நாஸ்திக மதத்தை கண்டனம் பண்ணி ஆத்மா விசேஷமா சொல்லிருக்க, இனிமேல சாங்கிய மதத்தை கண்டனம் பண்ணி அதுக்கப்புறம் சொல்ல போற. இத அடுத்த சனிக்கிழமைக்கு பார்ப்போம். ஓ